புத்தாண்டு உபதேசமாக ஞானகுரு அவர்கள் நாம் வழி நடத்த வேண்டிய முறைகளையும் அது மகிழ்ச்சியாக நாம் வாழ வேண்டிய நெறிமுறைகளையும் இதிலே மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியிலே அந்த விண்ணுலக ஆற்றலை அவர் எப்படி பருகினாரோ, மண்ணுலகில் வந்த நஞ்சினை வென்றாரோ, உனது ஒளியாக மாற்றினாரோ, அவர் பெற்ற அந்த விண்ணுலக ஆற்றலை நாமும் பருகி இந்த உலகிலே நாம் மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக, மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சக்தியாக நாம் பெருக்க வேண்டும். அதை எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். அந்த குரு அருள் எல்லோருக்கும் அந்த பேரானந்த நிலையாக, பெரும் மகிழ்ச்சியாக வாழச் செய்யக்கூடிய சக்தியாக, அந்த உயர்ந்த சக்திகளை நாம் கவரக்கூடிய சக்தியாக அது அமைய வேண்டும் என்று குரு இதிலே வாழ்த்துகின்றார்கள். நாம் ஒவ்வொருவருமே அந்த மகிழ்ந்திடும் நிலையாக, நம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவியாக வாழ்வோரும் சரி, அனைவருமே அந்த குரு அருள் பெற்று இருளை போக்கிடும் சக்தியாக, அருள் ஞானத்தை வளர்த்திடும் சக்தியாக, அந்த குரு அருள் திரு அருளாக அனைவருக்குமே அது உறுதுணையாக இருந்திட நாம் இந்த புத்தாண்டை நாம் அருள் ஞானிகளுடைய ஆண்டாக நாம் உருவாக்க வேண்டும். அது குழந்தைகள் அனைவருமே தாய் தந்தையருடைய அரவணைப்பிலே அவர்களை மகிழ்ச்சி படக்கூடிய சக்தியாக நம்முடைய செயலாக்கங்கள் இது அமைய வேண்டும். அதேபோன்று கணவன் மனைவியாக வாழ்வோரும் வசிஷ்டர் அருந்ததிவாக இருமணமும் ஒன்றிய நிலையில் கொண்டு, நாளாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து, சாவித்திரி போன்று ஒன்றிய நிலையில் கொண்டு, இந்த ஒரு சூரிய குடும்பம் 27 நட்சத்திரங்களும் நவக்கோள்களும் சேர்ந்து அது இணைந்த நிலையில் பேரருள் பேரொழியாக இந்த பிரபஞ்சமே ஒளிமயமாக அது சீராக இயங்குவது போன்று கணவன் மனைவியும் இத்தகைய அருள்ஞான குடும்பங்களாக இது உருவாக்கிடல் வேண்டும். ஒவ்வொருவரும் இதையே வழிநடத்தல் வேண்டும். அது இது ஒரு தலையாய கடமையாக இந்த ஆண்டு புத்தாண்டு என்று பிறந்தாலும் கூட நாம் மகரிஷிகள் ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் இது அருள்ஞான ஆண்டாக நாம் வழிநடத்த வேண்டும். அதே போன்று திருமணமாகி கருவுற்ற தாய்மார்கள் தங்கள் கருவிலே வளரும் குழந்தைகள் அந்த அருள்ஞான குழந்தைகளாக, தெய்வீக குழந்தைகளாக அகஸ்தியின் அருள் பெற்ற அருள் வழியிலே இந்த உலகையும் எல்லோரையும் நல்வழியில் நடத்தி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஞான குழந்தைகளாக அது உருப்பெற வேண்டும். அத்தகைய குழந்தைகள் இனி எதிர்காலத்தில் அவர்கள் பேரருள் பேரொழி என்ற நிலையில் அவர்களும் மகிழ்ந்து வாழ்ந்து குடும்பத்திலும் தெருவிலும் ஊரிலும் நாட்டிலும் ஒற்றுமையாக வாழக்கூடிய உணர்வுகளை அவர்கள் எல்லோருக்கும் பெறச் செய்யக்கூடிய சக்தியாக அனைவரையும் அருள்வழியில் அழைத்துச் செல்லும் அந்த அகசியனை போன்ற அருஞான குழந்தையாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்றும் இந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாயும் அதே சமயத்தில் இந்த குடும்பத்தாரும் இதுபோன்ற ஞான குழந்தைகளை நாம் அனைவருமே சேர்ந்து இது உருவாக்கி இது போன்ற நிலைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். அது கருவிலே வளரும் அந்த குழந்தைகளுக்கு அருள் ஞானத்தை ஊட்டிடும் சக்தியாக, அருள் ஞான பாலாக மகரிஷியின் உணர்வுகளை நாம் பரவச் செய்தல் வேண்டும். அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் விடக்கூடிய மூச்சலைகள் இந்த உலகம் நலம் பெற வேண்டும். உலக மக்கள் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும். உலக மக்கள் அனைவரும் மகரிஷினால் சக்தி பெற வேண்டும். உலக மக்கள் அனைவரும் அவர் உடல் நலமுடன் மனபலத்துடன் அவர் வாழ்க்கையில் எல்லாம் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் மூச்சலைகளாக வெளிப்படுத்தி அந்த பேரானந்த பசியை, ஞான பசியை ஒவ்வொருவருக்கும் அது ஆற்றக்கூடிய அரும்பெரும் சக்தியாக நாம் நம்முடைய மூச்சலைகளை எல்லோருக்கும் அந்த ஆனந்தம் என்ற நிலைகளை உருவாக்கக்கூடிய அது அவர்கள் வேண்டிய அந்த நிலைகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த பசியை ஆற்றக்கூடிய மூச்சலைகளாக நாம் பரப்ப வேண்டும் என்று குரு சொல்கின்றார். என்றால் நாம் அனைவருமே ஒவ்வொரு சரீரத்திலும் பல கோடி சரீரங்கள் எடுத்து நல்ல உணர்வுகளை வளர்த்துதான் இங்கே வந்திருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு சரீரத்திலும் நாம் அந்த உடலை விட்டு பிரியும் என்ற இது போன்ற நிலைகளை முதுமை என்று சொல்லுகின்றோம். ஆனால் இந்த உடலுக்கு இது முதுமையாக இருக்கலாம். என்றால் ஒரு வித்து அது வளரக்கூடிய பருவத்திலே அது செடியாகி அது பின் பூ பூத்து காய் காய்த்து அது வளர்ச்சியினுடைய முழுமையடையும் போது கனியாகி அதிலே வித்தாக மீண்டும் அதன் இனத்தை உருவாக்குகின்றது. அது வளர்ச்சி என்ற நிலையில் அது ஆவது போன்றுதான் நாம் அனைவருமே ஒவ்வொரு சரீரம் என்றால் குருநாள் இந்த இடத்திலே இந்த இளமை பருவம் என்று சொல்வது ஒவ்வொரு சரீரத்திலும் நாம் அந்த உயர்ந்த உணர்வுகளை எடுத்து வளர்ச்சியாகக்கூடிய பருவத்தை இளமை பருவம் என்றே குறிப்பிடுகின்றார். ஆகலாம் இந்த உடலுக்கு வேண்டுமென்றால் இது முதுமை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இதில் முதிர்ந்த நிலை என்று சொல்வது நம்முடைய உணர்வுகள் என்றுமே இளமையாக அது வளர்ந்திடும் நிலையாக ஒளியின் தன்மையாக அது பிரகாசிக்க வேண்டும். அந்த அருள் ஒளியின் தன்மையாக நாம் அதனால என்றும் 16 என்று அது சொல்லக்கூடிய நிலையில் ஞானிகளால் உணர்த்தப்பட்ட நிலையை நாம் என்றுமே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சி நிலையில் ஒளியின் தன்மையாக மகரிஷிகளும் ஞானிகளும் அவள் பிறவா நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் பெற்று அவள் என்றும் இளமை பருவமாக அவள் வளர்ந்து கொண்டே இருப்பது போன்று என்றால் இந்த ஒரு உருவம் ஒரு உடல் என்று இந்த உருவத்தின் அடிப்படையில் நாம் திடப்பொருளாக உற்று நோக்கும் பொழுதுதான் அது முதிர்ச்சி அடைந்து விட்டது முதுமையாகிவிட்டது. ஆக ஒரு சிலர் இதை வயதாகிவிட்டது என்று சொல்லலாம். ஆக நம்முடைய உணர்வுகள் என்றுமே இந்த அருள் வழியிலே ஒளியின் உணர்வாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என்றும் 16 என்ற நிலையில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த புத்தாண்டு என்ற நிலையில் நமக்குள் அந்த அருள்ஞானிகளுடைய உணர்வுகள் ஓங்கி வளர வேண்டும். அத்தகைய உணர்வை நாம் வளர்க்க வேண்டும் என்று குரு குறிப்பிடுகின்றார். ஞானகுரு அவர்கள் அதே சமயத்தில் இந்த இடத்திலே இந்த ஞான வித்துகளை விவசாயம் செய்யும் ஒரு முறை போன்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு வழிகாட்டிய நிலைகளையும் இதிலே சுட்டி காட்டுகின்றார். ஒரு தானியம் அது விவசாயி அவன் வைத்திருக்கக்கூடிய விதைகளை அவன் மீண்டும் மீண்டும் விளைச்சலுக்கு அது பதியச் செய்து அது விளையச் செய்து அவனுடைய மகசூலை எடுத்து தானும் பசியாறி மற்றவர்களுக்கும் அது பசியை ஆட்டுவது போன்றுதான் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு மகரிஷியும் தான் வாழ்ந்த காலத்திலே இந்த பூமியிலே தன் இன மக்கள் ஒரு விவசாயி தானும் பசியாறி மற்றவர்களையும் பசியாறச் செய்வது போன்று அந்த மகரிஷிகள் ஞானிகள் என்பவர்கள் தானும் அந்த உயர்ந்த அருள்ஞானத்தை பருகி தங்களுடைய பசியை போக்கி தன்னை போன்று தன் இன மக்களும் அந்த பசியை ஆற்றக்கூடிய நிலைகளாகத்தான் அவர்களுக்குள் விளைய வைத்து சக்தி வாய்ந்த உணர்வுகளை அவர் வித்தாக அவர் மூச்சலைகளாக எல்லோருக்கும் கிடைக்க எல்லோருக்கும் அந்த பசி போக்கிடும் நிலையாக அவர் செயல்படுத்தினார்கள். ஆனால் இதையெல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் இன்று நேற்றல்ல பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை பதிவு செய்திருந்தாலும் கூட காலத்தால் அதையெல்லாம் நாம் தவறுவிடும் நிலைகளுக்கே சென்று விட்டது. நாம் விரயப்படுத்தி விட்டோம். ஆனால் அத்தகைய சத்துகளுக்கும் இன்று ஊட்டச்சத்து குறைபாடு போன்று ஆகிவிட்டது. இருந்தாலும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் இன்னல் எது என்றே அறியாதபடி இன்னலை பற்றிய சிந்திக்காது ஒரு பித்தரை போன்றுதான் அந்த அருள் ஒளியின் சுடரை பேரருள் பெறும் அந்த உயர்ந்த ஞான வித்துகளை தமக்குள் அது கண்டறிந்து விளைய வைத்து அந்த அனைவருடைய ஞான பசியை அது ஆற்றக்கூடிய நிலையாக அவர் சக்தி வாய்ந்த நிலைகளாக அவர் பித்தனை போன்று இருந்து எமக்குள் அதை பதிவு செய்தார் என்று குரு இந்த இடத்தில் அதை குறிப்பிட்டு அந்த மகரிஷிகள் ஞானிகளுடைய வித்துகளை எல்லோருக்கும் மீண்டும் அது நினைவுபடுத்தி அந்த மறைந்த நிலைகளை அது ஊட்டச்சக்தியாக அது மீண்டும் எல்லோருக்கும் அது பசியாற்றும் நிலைகளாக அந்த குரு அவர் எப்படி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் எனக்கு உணர்த்தினாரோ எனக்குள் அந்த பசியாற்றும் நிலைகளுக்கு எனக்கு உணர்த்தினாரோ அதே போன்றுதான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியிலே நாம் அவர் பதிவு செய்த அவர் தமக்குள் ஒளியாக மாற்றிய தனக்குள் இன்னல் எதுவென்றே அறியாதபடி அந்த விண்ணுலக ஆற்றல் எடுத்து அவர் எப்படி ஒளியின் தன்மையாக பெற்றாரோ அந்த ஞானத்தின் வழித்தொடராக ஒவ்வொருவரும் பெற வேண்டும். அதை நாம் பெறுவோம். அந்த வித்துகளை நாம் வளர்ப்போம். அந்த வித்துகளை நாம் பரவை செய்வோம். நம்முடைய மூச்சலைகள் மூலமாக அனைவருடைய அந்த பேரானந்தம் என்ற அந்த பசியை ஆற்றக்கூடிய நிலைகளாக குரு வழியிலே நாம் இந்த புத்தாண்டு என்ற நிலையில் நாம் அனைவருமே அந்த குரு சேவையாக அருள் சேவையாக மகரிஷிகளும் ஞானிகளும் அவர் செயல்படுத்திய அதே நிலைகளை நாமும் இதை தொடர்ந்து பேரானந்த நிலையாக அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நிலைகளாக இதை செயல்படுத்த வேண்டும் என்று அந்த குரு காட்டியவளை நாம் அவருடைய முக்கியத்துவத்தை குருநாள் பல விளக்க உரைகளை கொடுத்து அந்த உணர்வுகளை ஆழமாக நமக்குள் பதிவு செய்து அந்த மறைந்த ஞானிகளுடைய உணர்வுகளை நாம் எல்லோரும் அது பெற வேண்டும். அந்த பேரானந்த பசியை போக்கக்கூடிய நிலைகளாக நாமும் அது ஆறி மற்றவர்களுக்கு அது பசியாட்டக்கூடிய நிலைகளாக அது வளர வேண்டும். குருநாதர் இந்த இடத்திலே ஞான வித்து என்றும் ஒவ்வொருடைய ஆனந்த பசி ஆற்றக்கூடிய நிலைகளாக இது விளைய வைக்க வேண்டும் என்று பல நிலைகளை இது உணர்த்தி அந்த ஞான வித்து அருள் ஞான வித்து மகான்களும் ஞானிகளும் மகரிஷிகளும் அவர் விளைய வைத்த வித்து என்று இந்த வித்துகளை பற்றிய பல நிலைகளை பதிவு செய்து அந்த வித்துகளை வளர்த்திடும் விதமாக குருநாதர் எம்மை கால்நடையாகவே அவர் உணர்வுடனே கலந்து பெரும்பகுதி இந்திய கண்டம் முழுவதுமே பல இடங்களுக்கு என்னை கால்நடையாகவே சுழலச் செய்து அங்கே முதலிலே சொன்ன மாதிரி அந்த மகரிஷிகளும் ஞானிகளும் ஒவ்வொரு மெய்ஞானியும் இது போன்று உயர்ந்த உணர்வுகளை பெற்று இன்று விண்ணிலே அழியா ஒளி சீரம் பெற்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வெளிப்படுத்திய உயர்ந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் அந்த வித்துகளாக அங்கங்கே பதிவான அந்த நிலைகளை எல்லாம் என்னை நேரடியாக அந்த இடங்களுக்கு செல்ல செய்து அதை விட்டு நோக்க செய்து அதை கவரும்படி செய்து அந்த வித்துகளை அது ஒவ்வொன்றாக சேகரித்து அனைவருடைய முதலில் சொன்ன மாதிரி அந்த ஆனந்தமான நிலைகளை அந்த பசியாற்றக்கூடிய நிலைகளாக எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை பெரும்பகுதி அவருடைய உணர்வுடன் கலந்து எல்லா இடங்களுக்கும் சென்றேன். அதே சமயத்தில் இந்த பூமி முழுவதுமே பல நிலைகள் சூட்சும நிலைகளையும் அது ஒவ்வொன்றாக குருநாதர் அது அழைத்து சென்று இந்த பேருண்மைகளையும் மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்திய உணர்வுகள் இது எங்கே எந்த அளவிற்கு இது பதிவாகி இருக்கின்றது, அது எவ்வாறு நுகர வேண்டும், அது எவ்வாறு கவர வேண்டும், அதன் உணர்வுகளை எப்படி விளைய செய்ய வேண்டும், அதை எப்படி வளர்த்திட வேண்டும் என்று அந்த ஞான வித்துகளாக அது மீண்டும் எல்லோருடைய பசியை போக்கக்கூடிய சக்தியாக அது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையும் குருநாதர் தெளிவாக்கினார். ஒரு விவசாய பண்ணைகளிலே அவர்கள் தேர்ந்தெடுத்து சக்தி வாய்ந்த வீரிய வித்துகளை அவர்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தயார் செய்த அந்த வித்தை விவசாயிகளிடம் கொடுத்து இதை இன்ன முறைப்படி இது ஊன்ற வேண்டும், இதற்கு இன்னென்ன வகைகளிலே நீர் பாய்ச்ச வேண்டும், இது உரம் கொடுக்க வேண்டும், சத்து கொடுக்க வேண்டும், அதை செழிப்பாக வளர்ச்சி இன்னென்ன வழிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கூறி அதன் வழி அந்த விவசாயியும் அது செயல்படுத்தப்படும் போது அவருடைய முழு பலனை அந்த விவசாயியும் அது செயல்படுத்தி அவர் பெறுகின்றார். அனைவருடைய பசியை போக்கக்கூடிய நிலையிலாக அவர் செயல்படுத்தினார். இதுபோன்றுதான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர் மட்டுமல்ல ஏனைய ரிஷிகளும் ஞானிகளும் இந்த ஞான வித்துகளை தன் இன மக்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்ற நிலையிலே தான் எல்லாம் கொடுத்து விட்டு சென்றார். நமது குருவும் அதே அடிப்படையிலே தான் அந்த உணர்வுகளை வளர்த்தார். எனக்குள்ளது முதலில் சொன்ன மாதிரி அனுபவபூர்வமாக அதை கொடுத்தார். அந்த கொடுத்த நிலைகளைத்தான் இங்கே ஆரம்ப நிலைகளிலிருந்து 10-25-30 வருடமாக நாம் சொல்லிக் கொண்டு வந்தோம். ஞான வித்துகளைத்தான் உங்களுக்குள் பதிவும் செய்ய வைத்தோம். வீரியமான நிலைகள் உங்களுக்குள் அது நீராக சக்தி வாய்ந்த ஞான சக்தியாக பெரும்படியும் எத்தனை உணர்வுகளையும் அது ஊட்டி வந்தோம். ஆனால் எல்லோரும் பெரும்பகுதியான அது அந்த விவசாயி அவர் சொன்ன முறைப்படி காலத்திலே நீரை பாய்ச்சி அதற்கு வேண்டிய உரங்களை கொடுத்து அதற்குண்டான செழிப்பான சத்துக்களை கொடுத்து அது வளர்க்க வேண்டிய அந்த பங்கு அவர்கள் செயல்படுத்தினால்தான் அது விளையும். அதுபோன்று இந்த கொடுத்த ஞான வித்தை இதை கேட்டோர் இதை பதிவு செய்தோர் இதை தங்களுக்குள் பெற வேண்டும் என்று விரும்பியோர் அனைவருமே பெரும்பகுதியானவர் இங்கே விதை விதைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக பலனை காணும் இதில் ஒன்றையும் காணும் என்று இந்த பலனை பற்றி தான் அதிகமாக எண்ணினார்களே தவிர அது கொடுத்த வித்துகளை என்னெல்லாம் மண்ணிலே பல நிலைகளை பயன்படுத்தி அங்கே விதைகளை ஊண்டினாலும் அந்த விதைகள் அது ஆழமாக பதிந்து அது தன்னுடைய சத்தை பெருக்கினால் அதனுடைய விளைச்சல் வரும். ஆனால் அது மேலாப்பில் அது போட்டது போன்று அது எறும்போ மற்ற பறவைகளோ அது உணவாக எடுத்துவிட்டால் அந்த வித்து பலனற்று போவது போன்றுதான் கொடுத்த நிலைகளை பெரும்பகுதியான அது காலத்துக்கு அது நீரை ஊற்றி அதற்குண்டான உற உணர்வுகளை கூட்டி அது செலுத்தி வளரச் செய்யும் நிலைகளாக சந்தர்ப்பத்தில் கொடுக்கக்கூடிய நிலைகளை அது சுவராக பயன்படுத்தி அது வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. ஆனால் அது பற்றி நாம் தெளிவான நிலையில் செயல்பட்டால் இது வளர்க்க முடியும். ஆனால் பெரும்பகுதியானால் இங்கே பலன் இல்லை, பலன் கிடைக்கவில்லை, இது ஒன்றையும் காணும் என்று விளைய வைக்கும் முறைகளையும் அது வளர்க்க வேண்டிய முறைகளையும் மாமகரிஷி ஈஸ்வராயர் எமக்கு கொடுத்த அதே வழிப்படிதான் உங்களுக்குள்ளும் பல வகைகளிலும் பல கோணங்களிலும் இது உங்களுக்குள் இது பதிவு செய்து அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சதா நான் தியானமும் இருக்கின்றேன், தவம் இருக்கின்றேன். ஆனால் அது போன்ற நிலைகளை நீங்கள் அது பதிவு செய்து மீண்டும் நினைவு கொண்டு வந்து உங்களுக்கு இன்னும் வரை சொன்ன இந்த உணர்வுகளை இதே நீங்கள் குருவாக ஏற்று இந்த வழி நீங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டால் இந்த தீமைகளை அகற்றிடும் அந்த ஒவ்வொரு ஞானியும் நமது குருநாதரும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோருடைய ஆனந்த பசியை ஆற்றக்கூடிய நிலையாக செயல்படுத்திய நிலைகளை நீங்களும் அந்த நுண்ணிய நிலைகளை அது நுகர முடியும், வளர்க்கவும் முடியும், அது வளர்த்து அந்த பேரானந்த நிலையை எல்லோருக்கும் கிடைக்க செய்யவும் முடியும். அந்த குரு மாமகரிஷி ஈஸ்வராய குரு எல்லோருடைய அந்த மகிழ்ந்த நிலைகளை அவர் எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று அவர் எதை அவருடைய இச்சைப்படி அவர் செயல்படுத்த வேண்டும் என்று எனக்கு ஊட்டினாரோ அந்த பேரருளை பேரொழியை நாம் அனைவருமே இதை செயல்படுத்த முடியும். அதுக்குண்டான வழிமுறைகளைத்தான் குரு காட்டிய வழியிலே உங்களுக்கு இது அவர் சொன்ன முறைப்படி இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஆக அந்த மகரிஷிகளுடைய அருள்சக்தியும் சப்தரிஷிகளுடைய அருள்சக்தியும் உங்களுக்கு என்றுமே உறுதியாக இருக்கும் என்றும் ஞானகுரு அவர் தம்முடைய அருளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த புத்தாண்டிலே இந்த அருள்வழி வாழ்ந்திட உங்களுடைய மூச்சலைகள் எல்லோருக்கும் பயன்படட்டும் என்று இந்த புத்தாண்டில் நாம் செயல்படுத்த வேண்டிய முறைகளையும் அவருடைய அருளாசியையும் இந்த ஞான வித்தை வளர்க்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் ஞான வித்தை நாம்
வளர்த்து எல்லோருடைய பசியையும் போக்கக்கூடிய உயர்ந்த சக்தியாக நாம் வளர வேண்டும் என்பதையும் இதில் தெளிவு காட்டுகின்றார்கள்.
மா மகரிஷி, ஈஸ்வரபட்டாய குருதேவர் நமக்கு அருளிய அருள் வழிப்படி விண்ணுலக ஆற்றலும் மண்ணுலக ஆற்றலும் உயிரின ஆற்றலும் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையை அவர் எடுத்துரைத்த உணர்வின் நிலையும் உபதேசித்த உணர்வும் ஆற்றலும் எமக்குள் பதிய செய்து பதிந்த உணர்வினை நினைவு கொண்டு விண் ஆற்றலே பருகும் தன்மையும் மண்ணில் உள்ள உணவின் ஆற்றலை அறியும் ஆற்றலும் விண்ணுலகில் சென்றடைந்து ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மண்ணுலகில் அவர்கள் பெற்ற ஆற்றமைக்க இச்சக்தியில் மண்ணுலகில் படரச் செய்த அச்சக்தியை நாமும் கலந்து கவர்ந்து அந்த சக்தியை நாம் பெறும் நன்னாளாக இந்த நன்னாளை இந்த புது வருடத்தில் மகிழ்ச்சிகள் அருளாற்றல் மிக்க இச்சக்தியின் துணை கொண்டு அவர்கள் காட்டிய உணர்வும் தீமைகளை அகற்றி பொருள்கள் உணர்ந்து செயல்படும் ஆற்றல் தனக்குள் அறிந்து உணர்ந்து விளை அதை தனக்குள் விளைந்த அந்த உணவின் ஆற்றல் நம் புவியிலே படர்ந்து கொண்டிருக்கும் அச்சக்தியினை நாம் கவர்ந்திடும் நன்னாளாக இன்று நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த புத்தாண்டு நன்னாள் மகிழ்ச்சிகளின் அருள் ஒளி மறு மகிழ்ச்சியின் அருளாற்றலை நாம் பெறுவோம். மகிழ்ந்திடும் வாழ்க்கையாக வாழ்வோம். மகிழ்ச்சி பெறும் செயலாக செய்வோம். நாம் பார்ப்பவரெல்லாம் மகிழ்ச்சி பெறும் சக்தியாக வளர வேண்டும் என்று மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று மகிழ்ந்து வாழ்வோம். பிறர் வாழ்வதை கண்டு நாம் மகிழ்ச்சியின் தன்மை நாம் பெற வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் புத்துணர்வு பெற்று அவர்கள் குடும்பம் நலம் பெறுவதை எண்ணி ஏங்கி அந்த நலம் பெறும் சக்திகளை கண்டு நாம் மகிழ்ச்சி பெறுவோம் என்ற நிலையில் இந்த புத்தாண்டை நாம் ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த புத்தாண்டு நாம் பார்ப்போரெல்லாம் மகிழ்ந்து வாழ வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், உலகம் நலம் பெற வேண்டும், நாம் பார்ப்போர் தொழில்கள் செழித்து ஓங்கி வளர்ந்திட வேண்டும், அவர்கள் உற்பத்தி செய்யும் பயன்பெறும் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பெற வேண்டும் என்று எண்ணத்தை நாம் வளர்ப்போம். நாம் பார்ப்போரெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் உடல்நலமும் மனவளமும் மனவளமும் பெற்று ஒற்றுமையுடன் சீருடன் சிறப்புடன் வாழ்ந்திடும் நன்னாளாக இந்த புத்தாண்டை நாம் ஆரம்பிப்போம். நாம் பார்ப்பதெல்லாம் நலமும் நாம் பார்ப்போரெல்லாம் நலமும் பெற வேண்டும் என்று எண்ணி இந்த புத்தாண்டில் பிறக்கும் குழந்தைகளானாலும் பிறந்திட்ட ஞானம் பெறும் தகுதி பெற்ற கல்வியில் பெற்றுள்ள அனைத்து பிஞ்சு உள்ளங்களும் அறிந்திடும் ஆற்றல் பெற்று வளர்ந்திடும் நிலைகள் கொண்ட இளம் குழந்தைகள் மகிழ்ச்சிகளின் அருளாற்றல் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளின் அருளாற்றுடன் ஒன்றிய நிலைகள் கொண்டும் அன்னை தந்தை அரவணைப்புடன் அருளாற்றமிக்க ஞானத்தின் சக்தி பெற்று தூய்மையின் நிலைகள் கொண்டு நமக்குள் தூய்மைப்படுத்தும் உணர்வை நுகர்ந்து அருள் ஞான குழந்தைகளாக வளர்ந்து அன்னை தந்தையை பேரானந்தமாக மகிழ்ந்திடும் செயலாக அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து ஞானத்தின் தொடர்களில் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்றும் நிலையும் எல்லோரும் மகிழ்ந்திட வேண்டும் என்றும் எண்ணங்கள் ஊண்டி அங்கே வளர்ந்து பெஞ்சு உள்ளங்களில் உலகை காத்திடும் நிலையும் உலக மக்கள் ஒன்று சேர்ந்திடும் நிலையும் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடும் நிலையும் இனவேதமின்றி மொழிவேதமின்றி மதவேதமின்றி வாழ்ந்திடும் ஆற்றல்கள் அக்குழந்தை உள்ளங்களில் இந்த புத்தாண்டு நிலைகள் வாழ்ந்து வளர்ந்து நாம் அனைவரும் இந்த நிலையை எனவேதம் மனவேதம் அல்லாது மதபேதமின்றி நாம் நமது வாழ்க்கையில் அருள் ஞானிகள் உணர்வுடன் ஒளியுடன் ஒன்றி உணர்வுடன் ஒன்றி இருநீக்கி பொருள்காணும் செயலாக நாம் அனைவரும் வாழ்ந்து வளர்ந்து இந்த புத்தாண்டின் அலைகளை வருக வருக என்று வரவேற்று அதன் வழிகளில் நாம் வாழ்ந்து நமக்குள் அருள் ஞானி உணர்வுகளை நமக்குள் விளைவைத்து ஆற்றமைக்க உணர்வின் அலைகளை நாம் படரச் செய்து எல்லோரும் மகிழ்ந்து மகிழ்ந்திடும் நிலைகள் மகிழ்வதைக் கண்டு நாம் மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் வளர்த்து மகிழ்ந்திடும் ஆற்றமைக்க ஈச்சக்தியை உலகம் அனைத்தும் பரப்புவோம். அருண் ஞானியின் சக்தியை நமக்குள் உடலிலே வளர்த்திடுவோம். உலகம் முழுதும் நன்மை பயக்கும் சக்தியாக மலரச் செய்வோம் என்று இந்த புத்தாண்டை மகிழ்ச்சி பொங்கும் நிலையாக நாம் வரவேற்று அதனின் நிலைகள் நமக்குள் வளர்த்து குரு அருள்கள் எல்லோருக்கும் திரு அருளாக பெரும் பாக்கியத்தை பெறச் செய்வோம் என்று எண்ணி எதிர்காலத்தை நோக்கியிருக்கும் வாலிப பருவம் கொண்ட அனைவரும் அன்னதந்தை அரவணைப்புடன் அன்னதந்தை அருளாசியுடன் இந்த புத்தாண்டை நமக்குள் அவர்களுடைய அருளாசியுடன் மகிழ்ச்சியின் அணுசக்தியை நமக்குள் வளர்ப்போம். அன்னதந்தை மகிழ்ந்திடும் செயலாக இந்த வாழ்க்கையின் நிலையில் நாம் பெறுவோம் என்ற நிலையில் வாலிப பருவம் பெற்றோர் அனைவரும் நாம் வாழ்ந்துடுவோம். அன்னிருந்தே அரவணைப்புடன் அருளாசியுடன் இந்த புத்தாண்டு இளமையில் நாம் அரியா பருவத்தில் இருக்கும் மழலையின் காலத்தில் பேரன்பும் பெரும் மகிழ்ச்சி கொண்டு தன் குழந்தை வாழ வேண்டும் வளர்ந்திட வேண்டும் மகிழ்ந்திட வேண்டும் கல்வியில் ஞானம் தர வேண்டும் என்ற பேராரத்துடன் அவர் உடைந்த விளைந்த உடலில் பதிந்த உணவின் அலைகள் படர்ந்திருப்பதை மகிழ்ச்சிகளின் அந்த அன்னை தந்தையின் அருளாற்றை நாம் பெற்று அவருடைய உறுதுணையுடன் மகிழ்ச்சியின் ஆற்றல் பெறுவோம் என்று இந்த புத்தாண்டை நாம் வரவேற்போம். புத்தாண்டின் வளர்ச்சியை நாம் பெறுவோம். உலக மக்கள் அனைவரும் மகிழ்ந்து நிலை பெற வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சி உணர்வாக நமக்குள் வளர்ப்போம் வளர்ந்துடுவோம். 40 வயதை தாண்டியவர்கள் அனைவரும் கணவன் மனைவியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து அன்னை தந்தை அறிவிப்புடன் ஒரு குடும்பம் என்று ஓர் நிலை என்ற நிலையில் வாழ்வோம். இந்த புத்தாண்டை அத்தகைய நிலையில் வரவேற்போம். ஓர் பிரபஞ்சம் எவ்வாறு சூரியன் இயக்கத்தில் மற்ற கோள்கள் விதவிதமாக இருப்பினும் அதனதன் குணத்தைக் கொண்டு இயக்கினும் நட்சத்திரங்கள் அதனதன் நிலைகள் கொண்டு அது இயங்கினும் அவை அனைத்தும் ஒருக்கச் சேர்ந்து ஒரு சுவைமிக்க உணர்வாக மாற்றி ஒளியின் சிகரமாக பிரபஞ்சத்தை இயக்கி அதிலே வாழும் உயிரினங்களுக்கு வழிகாட்டியாகவும் அறிந்திடும் உணர்வை உடலாக்கியும் உணர்வை அறிந்திடும் நிலையாகவும் காத்திடும் உணர்வாக விளைந்து காத்திடும் நிலையாக நிலை பெற்ற மனித உடல்கள் அனைத்தும் அறிந்திடும் ஆற்றலும் நமக்குள் வளர்ந்திட்ட அந்த நிலையை வளர்ந்து கொண்டே ஒளியின் சிகரமாக வளர்வோம் என்ற இந்த புத்தாண்டை வளர்த்து கணவனும் மனைவியும் இந்த 40 வயதை தாண்டி அனைவரும் அல்லது மணமக்களான மணமக்களாக திருமணம் அடைந்த அனைவரும் வசிஷ்டரும் மருந்ததி போல வாழ்ந்து வளர்ந்து இருமனதும் ஒருமனதாகி வாழ்க்கையை ஒருக்கணைந்து ஒன்றிய நிலைகள் கொண்டு பொருள்கண்டு உணர்ந்து நிலையும் அக்குடும்பத்தில் அன்னை தந்தையை கடவுளாக மதித்து தெய்வமாக மதித்து குருவாக மதித்து அந்த பேணி காக்கும் நிலையுடன் சூரியனை போன்று ஒன்றி வாழ்ந்து குடும்பத்துக்குள் சூரிய பிரபஞ்சம் எவ்வாறு ஒளியாக இருக்கின்றதோ அது ஒளி சுடராக அது வளர்ந்து கொண்டு இருக்கின்றதோ அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பேரானந்த வெள்ளமும் தகுக்கும் நிலையில் அன்னிரந்தை மகிழ்ந்திட்ட அந்த எண்ணங்கள் நாம் பருவம் பெற்ற இந்த நாளில் திருமணமான அந்த நாளில் நமக்குள் அனைவரும் அந்த மகிழ்ச்சி பொங்கும் நிலையாக நாம் அனைவரும் பெறுவோம். அந்த குடும்பத்தை மகிழச் செய்வோம். அன்ன தந்தையை மகிழச் செய்வோம் என்று இந்த பயணப்பாதையை நாம் எடுப்போம். இந்த புத்தாண்டில் அதே சமயம் இந்த புத்தாண்டில் நாம் கர்ப்பிணியாக இருக்கும் அனைவரும் மகிழ்ச்சிகளின் ஆற்றலை நாம் பெறுவோம். நம் உடலும் முழுதும் பரவச் செய்வோம். கருவில் வளரும் குழந்தைக்கு அருஞான சக்தி பெறச் செய்வோம். அந்த அருள் உணர்வுடன் பிறந்த பின் உலகை காற்றின் உணர்வாக அந்த ஞான குழந்தையாக வளர வேண்டும் என்று இந்த புத்தாண்டை வரவேற்போம். குழந்தைகளாக இருக்கும் அனைவருக்கும் அந்த குழந்தைகள் நிலையில் நாம் அருஞ்ஞான சக்தியாக தாய் ஞானப்பாலாக ஊட்டும், தாய் தந்தைகள் ஞானப்பாலாக ஊட்டும் நிலையில் வளர்ப்போம். அவர்கள் வாழ்க்கையில் தெளிந்த நிலைகள் உருவாக்கி நமக்குள் அதை உருவாக செய்து உணவின் எண்ணத்தால் அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலம் சிறப்பும் சீருடன் வாழ வேண்டும் என்று எண்ணுவோம், வளர்த்திடுவோம். அருண் ஞான சக்தி ஞானப்பாலாக ஊற்றுவோம் என்று இந்த புத்தாண்டை நாம் வரவேற்போம். அவர்கள் எதிர்காலம் செல்வ செழிப்புடன் வாழ்கிற நாம் அந்த மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் இந்த புத்தாண்டை வளர்ப்போம். மகிழ்ச்சி கொண்ட உணர்வின் எண்ண அலைகளை நம் மக்கள் பால் பாய்ச்சுவோம் என்ற நிலையுடன் இந்த புத்தாண்டை நாம் வருக வருக என்று வரவேற்று அருண் ஞானின் அருள்வட்டத்தில் நாம் என்றும் திகழ்ந்து அவர்கள் வாழ்ந்தது போல இரு நோக்கி பொருள்கண்டுணர்ந்து அவர்கள் வாழ்க்கையை தெளிந்திடும் உணர்வு பெற்று அவர் மூச்சும் பேச்சும் பிறரை தெளிந்திடும் நிலையாக வாழ்ந்து தெளிந்திட்ட உணர்வை தனக்குள் வளர்த்து தெளிந்திடும் நிலையாக என்றும் தெளித்திடும் நிலையாகவும் தெளிந்திடும் நிலையாகவும் இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்திகள் இன்று மழலையாக அறியும் அறியும் ஆற்றல் கொண்ட அந்த மலர்களுக்கு அன்னை தந்தைகள் அருஞான சக்தியாக நினைவில் நமக்குள் வைத்து அருஞான வாக்காக அவர் குழந்தையின் உள்ளத்தில் பதிவு செய்து அதனையே தொடர்ந்து அது வளர வேண்டும் என்று நினைவினை நமக்குள் வளர்ப்போம், நாமும் மகிழ்வோம் என்ற நிலைகள் இந்த புத்தாண்டை நாம் வளர்ப்போம், நமக்குள் வளர்த்திடுவோம், எல்லோரும் வளர வேண்டும் என்று தியானித்திடுவோம். இதுபோன்று முதுமை பெற்ற அனைவரும் இந்த புத்தாண்டை நாம் அனைவரும் நாம் வாழ்க்கையில் கண்டுணர்ந்த உணவின் தன்மை அனுபவ ரீதியாக எடுத்து தீமைகளே இல்லாத உணர்வாக நமக்குள் அந்த முதுமையில் வளர்த்து அந்த அருஞ்ஞானின் உணர்வை நமக்குள் சேர்த்து என்றும் அதே நினைவுடன் மகிழ்ச்சிகள் வாழ்ந்த அந்த உணர்வுடன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எதனை இனிமை கொண்டாரோ அதேபோல இந்த வாழ்க்கையில் முதுமையிலையும் அருஞ்ஞானின் தன்மையை உடனே வளர்த்து ஒளியின் சிகரமாக வாழ்ந்த அந்த உணர்வின் தன்மை ஒளியின் சிகரமாக உடலிலே வளைத்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரம் பெறுவோம் என்ற அந்த மன உறுதி கொண்டு அதனை உணர்வுகள் பெற்ற நாம் உலக மக்கள் அனைவரும் வளரும் பருவம் கொண்ட இளமை பிஞ்சி உள்ளங்களும் இந்த உலகில் அனைத்தும் வாழ வேண்டும் என்று ஏகோபித்த நிலைகள் எண்ணுவோம். நம் மூச்சலைகள் இங்கு பரமான இப்பூமியில் படரச் செய்வோம். மகிழ்ச்சியின் அருவொட்டிய அருள் சக்தியான இந்த உணர்வுகள் இங்கே அந்த அருள் சக்தியின் நிலையில் நமக்குள் வளர்ந்து அந்த உணர்வின் தன்மையை விளைவிப்போம். தானியங்களை ஒன்று இட்டு அதனின் நிலைகள் கொண்டு பல தானியங்கள் விளைவது போல அருண் ஞானின் உணர்வான அருண் ஞான வித்தை நமக்குள் வளர்த்து அந்த வித்தின் தன்மை பலவாக பலவும் பறித்து பிறருடைய ஆனந்த பசியை ஆற்றும் பேரானந்த பசி ஆற்றும் அருண் வித்தாக நமக்குள் விளைவித்து இந்த பூமியின் நிலைகள் நாம் பரப்புவோம். அனைவரும் அது வருகை அதனின் நிலைகள் பேரானந்த பெறும் அந்த பசியை அங்கே நிறைவு செய்வோம் என்ற இந்த புதுவருட நிலைகளில் நினைவு கூர்ந்து நாம் அதனை செயலாக்குவோம், அதனை நமக்குள் வளர்த்திடுவோம். முதுமை என்பது வயதில் முதுமை அல்ல, இந்த உடலின் தன்மை முதுமை அடைப்பும் ஒரு தானியம். அது முதுமை அடைப்படும் போது தன் வித்தின் தன்மையை அது முதுமையாக்கி அந்த உணவின் வித்தாக உருவாக்குவது போல நாம் உயிரின் தன்மை மனித உடல் பெற்ற பின் அறிந்திடும் உணர்வு கொண்ட ஒளியின் சரீரம் பெற்ற அருண் ஞானின் உணர்வை நமக்குள் சேர்த்து இந்த உடலை முதுமையாக்கி உணவின் தன்மை என்றும் இளமையாக்கும் நிலைகள் நமக்குள் வளர வேண்டும். ஒவ்வொரு சரீரத்திலும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்தும் அது இளமை பருவமே பெறுகின்றது. ஆக நாம் இளமை பெற்று அது உடலிலே முதுமை பெறும்போதுதான் முதுமையின் வித்தாக உருவெற்று உணவின் அறிவாக அதை உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு நிலை கொண்டு அடுத்த அறிவின் ஞான சுடராக உணவின் சரீரத்தை வளர்க்கின்றது. ஆகவே அருண் ஞானின் உணர்வுடன் ஒன்றிய நிலைகளில் உயிருடன் ஒன்றிய முழுமையின் நிலைகள் பெற்று முழுமையின் நிலைகள் நாம் அடையும் நிலையாக இந்த புத்தாண்டே நாம் அந்த பேரானந்த பெருநிலைகள் பெற்ற அந்த பேரானந்த உணர்வாக நமக்குள் வளர்த்திடுவோம். அனைவரும் பேரானந்த நிலை பெறும் சக்தியாக நமக்குள் அது விளைவித்த உணவின் சத்தான வித்துகளை பரப்புவோம். அதை நுகர்ந்தறிவோர் உணர்வின் அந்த வித்துகள் அங்கே படர்ந்து அவருக்குள்ளும் பேரானந்த பெருநிலை அடையும் நிலையை அங்கே அடையட்டும் என்று நாம் இந்த புத்தாண்டை நாம் வாழ்த்தி வளர்த்திடுவோம் வளர்ந்துடுவோம். ஆக ஒவ்வொரு மகான்களும் மகரிஷிகளும் தன் இனமான மக்களை வாழ்ந்தே அது மன இனமான மக்களை தன் உடலுக்குள் வளர்ந்த இந்த இனிமையின் நிலையில் மக்கள் பெற வேண்டும் என்று ஒரே நோக்குடன் எல்லோரும் மகிழ்ந்த வேண்டும் என்று தனக்குள் விளைவித்த உணவின் சொல்லை வித்தாக நமக்குள் பதிவு செய்தார்கள். அந்த காலத்தால் நாம் அருண் சக்தியான வித்துகளை அது முளைக்காது அது தடைப்படுத்தி அதை விரயமாக்கிவிட்டோம். காலத்தால் அருண் ஞான வித்துகள் அனைத்தும் முளைக்காது சென்ற இக்காரணத்தால் அருண் ஞானியின் உணர்வுகள் இன்று தேங்கி அதற்குண்டான ஊட்டச்சத்து இல்லாது தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மா மகரிஷி ஈஸ்வரபெற்றாய் குருதேவன் அருள் ஆற்றலால் மகரிஷிகள் தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி உணர்வின் வித்தாக விளைவித்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டும் இன்றும் வழியா பெருவாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகரிஷியின் அருள் ஆற்றலில் விளைவித்த அந்த அருஞான வித்தை நாம் பருகுவோம். எந்த இந்த நிலையில் பருக வேண்டும் பெருக வேண்டும் நமக்குள் பெருக்கிடல் வேண்டும் எல்லோருடைய அருமையான பசியை போக்கிட வேண்டும் என்ற நிலைகளில் மா மகரிஷி ஈஸ்வரபெற்றாய குருதேவர் அவர் வாழ்க்கையில் என்ன இன்னல் என்ற நிலையை அவர் அறியாது பித்தனை போன்று இன்னல் எதுவின்றி அறியாத நிலைகளில் இன்னல் என்ற நிலையை அவருக்குள் அறியாத நிலைகளும் இன்னலை போக்கிடும் ஒளியின் சுடராக அவர்கள் விளைவித்து விண்ணின் ஆற்றலை அவர்கள் விளைவித்து அந்த ஒளியின் சுடராக அந்த ஒளியின் சுடராக பெறும் நிலையை அவர் பித்தனாக இருந்து எமக்குள் அது ஆழ பதியை செய்து அருள் வித்தை வளர்க்கும் முறையை வகுத்துக் கொடுத்தான். விண்ணின் ஆற்றல் மிக்க நிலையும் மகரிஷிகளால் வளர்த்திட்டு அருமையான வித்துகளை அது எவ்வாறு நமக்குள் பருகிட வேண்டும் எடுத்திட வேண்டும் பதிந்திட வேண்டும் அதை வளர்த்திட வேண்டும் எல்லோரும் பசியை அருமையான பசியை போக்கிட வேண்டும் என்ற நிலையை உருவடித்து உணர்த்திய அருள் மகரிஷி அவர் நினைகொண்டு அவருடைய துணை கொண்டு விண்ணின் ஆற்றல் மிக்க நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கும் அவர்கள் இந்த புவியில் வாழ்ந்த காலத்தில் அறிந்திடும் ஆற்றலைக்கு அருமையான வித்தின் நிலையில் நாம் அதை பருகிடுவோம் ஆழ பதித்திடுவோம் நம் உள்ளங்களில் என்று இந்த புத்தாண்டை அதை வழிபடுத்தி அருள் ஞான சக்தியின் தொடர்கொண்டு எண்ணத்தால் அதை வளர்த்திடுவோம் அது இரு நீக்கிடும் பொருளாக நமக்குள் வளர்த்திடுவோம் அருஞான பசியை நாம் போக்கிடுவோம் என்ற இந்த புத்தாண்டை நாம் வளர்த்திடுவோம் நமக்குள் வளர்ந்திடுவோம் அருண் ஞானியுடன் ஒன்றிடுவோம். நமது குருநாதர் காட்சி அருள்வழியில் இந்த புவியில் உயிரணு தோன்றிய நிறைகளிலிருந்து அவன் மனிதனாக பெற்று மனிதனின் வாழ்க்கையில் கண்டறிந்த இருளை போக்கி ஆக ஒளிகாணும் நிறைகள் பெற்ற அந்த அருளின் உணர்வுகள் இன்றும் அந்த மகரிஷியின் அருள் உணர்வுகள் விளைந்த உணர்வுகள் நம் புவியிலே படர்ந்திருப்பதை அது எவ்வாறெல்லாம் பருக வேண்டும் என்று உணர்த்திய அந்த உணர்வின் சத்தை தான் நாம் இந்த குரு வழியில் அந்த திரு அருள் நீங்கள் பெற வேண்டும் அருஞான சக்தி பெற வேண்டும் அருஞான பசி உங்களில் நீங்கிட வேண்டும் பேரானந்த பெருநிலையில் நீங்கள் பெற்றிட வேண்டும் என்பதற்குத்தான் மா மகரிஷி ஈஸ்வரபெற்றாய குருதேவர் எமக்குள் பதித்த அருஞான வித்தை அதை வளர்ப்பதற்கு எங்கெங்கெல்லாம் அந்த அருஞான சக்தி தொடர்ந்துள்ளதோ அங்கெல்லாம் கால்நடையாகவும் மற்ற நிலையாகவும் நடக்கச் செய்து ஆங்காங்கு பூமியிலே பதந்திருப்பதும் ஞானிகளால் அவர் உடலிலே விளைந்த சக்திகள் பதிந்துள்ளதை ஆங்காங்கு சென்று அங்கே படர்ந்திருப்பதை நுகர்ந்து இவ்வாறு இந்த பூமியின் நிலைகளில் அவர் உணர்வுடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு இந்த பூமியின் உலக நிலைகளில் அனைத்தும் எம்மை அழைத்துச் சென்று அந்த உணர்வின் ஆற்றலை அது பருகும் முறையை காட்டி ஆங்காங்கு நின்று அதனின் உணர்வில்தனை அங்கே நிலை கொண்டிருக்கப்படும் போது நிலை கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் உடல்களில் நுழைந்த உணர்வலைகள் பூமியில் பகிர்ந்திருந்தாலும் அந்த அலைகள் அங்கே படர்ந்திருப்பதை நீ நுகரும் அதனின் அந்த ஆனந்த சக்தியான வித்தை உனக்குள் வளர்த்துக் கொள் என்று அவர் காட்டிய நிலைகள் கொண்டு அதனை இந்த புவி முழுதும் சுழன்று வந்து அதனின் உணர்வுகள் அவர்காட்சி அருமையான வித்துகள் அனைத்தும் வளர்த்து அந்த வித்தின் சக்தியைதான் உங்களுக்குள் ஆழ பதிய செய்த நாளாக இதுவரையிலும் இந்த தபோவனம் அமைத்ததிலிருந்து அந்த அருமையான வித்தை எல்லோரும் வளர்த்து அந்த அருமையான பசி தீர்க்கும் நிலைகள் அவர் உடலிலே விளையச் செய்து அவர்களும் பசி தீர்த்து மற்றவருடைய அருமையான பசி தீர்த்திடும் நிலையாகத்தான் குரு காட்டிய வழிகளில் இங்கே உங்களுக்குள் அது பதிய செய்து கொண்டே வந்தது. ஆகவே அந்த ஒரு வித்தை ஊன்றிவிட்டால் அந்த வித்தின் சத்தை நாம் நீர் ஊற்றி அதற்குண்டான உரத்தை ஊற்றி அது செலுத்தி அதனை உறுதுணை கொண்டு கண்ணுற்று நோக்கி அதனின் தன்மையை நாம் கவனத்துடன் வளர்த்து வந்தால் நிச்சயம் நாமும் பசி தீர்த்து பிறருடைய பசியும் போக்கிடும் நிலை வருகின்றது. இன்று அக்னிகட்சத்தில் இன்னைக்கு விவசாய தொழிலில் அவர்கள் கண்கொணர்ந்த வித்தினை உருவாக்கி நம் கையிலே கொடுத்து இதிலே விளைவின் பலன் இவ்வாறு இருக்கின்றது, அது உறுதுணையாக உங்கள் எண்ணங்களும் செயல்களும் எவ்வாறு இருக்க வேண்டும், காலத்தில் நீர் ஊற்ற வேண்டும், காலத்தில் உரம், சந்தர்ப்பத்து காலத்தால் அந்த உரம் இடுதல் எவ்வாறு என்று அவர்கள் காட்டி வழிகள் செய்தோம் என்றால் அதில் நல்ல ராசியும் பலனும் கிடைக்கின்றது. இதே போலதான் குரு காட்டிய நிலைகள் கொண்டு உலகம் சுற்றி ஆங்காங்கு விளைவித்த வித்துகள் அங்கு செதறி கெடுப்பதை அது எவ்வாறு அந்த வித்தின் தன்மை தனக்குள் பெருக்க வேண்டும், அந்த உணவின் வித்தை எல்லோருக்கும் எவ்வாறு அவர்களை பதிய செய்ய வேண்டும், பதிந்த உணவின் தன்மை நீர் எக்காலத்தில் ஊற்ற வேண்டும், அதற்கு சீரான உரங்கள் எவ்வாறு இட வேண்டும் என்று காலத்தால் உங்களுக்குள் உபதேசித்திருந்தாலும் அதை மறந்து வித்தை ஊன்றிய பின் பலனில்லையே, இன்றும் விளையவில்லையே என்று இந்த எண்ணத்தை மட்டும் எடுத்துவிட்டு அதை நாம் வளர்த்துக் கொண்டு வந்திருக்கிறோமே தவிர ஆக விளைய வேண்டும், அதற்கு காலத்தில் நீர் ஊற்ற வேண்டும், அதற்கு தக்க உரமிட வேண்டும் என்ற எண்ணத்தையே மறந்துதான் இதுவரையிலும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நாம் ஒரு அருமையான வித்தை நமக்குள் கொடுத்த மா மகரிஷி அதனின் வித்தை வளர்க்கும் முறையும் அதில் தெரிக்க உணர்த்திய உணர்வின் சத்தை அந்த அருமையான வித்தை உங்களுக்குள் பதிய செய்ததை அதை நான் சீராக வளர்க்காமல் விட்டு விட்டீர்கள். ஆகவே செடிக்கு நாம் எவ்வாறு அதை நீரை ஊற்றி வரத்தை ஊற்றி அதற்குண்டான பக்குவ நிலை செய்கின்றோமோ அதை போன்று நாம் குரு அருளால் விளைவேற்ற இந்த உணவின் வித்தை அருமையான சசியை உங்களுக்குள் போக்க இந்த வித்தின் தன்மை வளர்க்க விட்ட இந்த நிலையை மறந்திருந்த ஒரு அனைவரும் ஆக மறந்ததை நீக்கிவிட்டு தெளிந்திடுவோம், அந்த அருஞான வித்தை இந்த புத்தாண்டு வளர்த்திடுவோம் என்ற நிலைகளும் நாம் இருக்கும் அந்த வித்தை நமக்குள் அருஞான வித்தாக நமக்குள் அந்த சக்தியாக வளர்த்து நமது பசியை நாம் போக்குவோம், நாம் அணுகி வருவோருடைய பசியும் போக்கும் அருமையான பசியை என்ற நிலை கொண்டு இந்த புத்தாண்டை நாம் பெற்றிடுவோம் என்ற நிலையை குரு அருள் உங்களுக்குள் உறுதுணையாக இருந்து அந்த அருமையான வித்தை வளர நினைவாற்றல் உங்களுக்குள் பெருகி அதை பெருகிட வேண்டும் என்று எமது குருவாரை வேண்டி அவர் உணர்வின் அலைகள் உங்களுக்குள் பெருகி அதனின் இயக்க சக்தியாக அருஞான பசியை போக்கும் அருஞான வித்தாக நமக்குள் விளைய வேண்டும் என்று இந்த புத்தாண்டை நாம் கொண்டாடுவோம்.
சப்தரிசிகளின் அருள் சக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் குரு அருளால் மா மகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவ அருளால் உடல் நலம், மனபலம், மனவளம், தொழில் வளம், செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு பெற்று மன மகிழ்ச்சியும் செல்வமும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வளர்ந்தின எல்லா சப்தரிசிகளின் அருள் சக்தியார். இந்த புத்தாண்டு செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வளர்ந்தின குரு அருளும் உங்களுடன் உறுதுணையாக இருக்க எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்ந்து வளர்ந்திட எமது அராசிகள் உங்களுடன் உறுதுணையாக இருந்து தொழில் வளம், செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு பெற்று செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வளர்கின்ற எமது அருளாசிரியர் உறுதுணையாக இருந்து வரும்.
நமது குரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்திகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு அதை கையாள வேண்டும் என்ற இந்த உணர்வுகளை சொல்லி நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். குருநாதர் காப்பாற்றினார், குருநாதர் நம்மை காப்பாற்றுவார், குருநாதர் நமக்கு எல்லாம் செய்து கொடுப்பார் என்று எண்ணுவதற்கு பதிலாக நீங்கள் என்னை எண்ணி தியானித்தால் நான் சிறுவயிலிருந்து எடுத்துக்கொண்ட எத்தனை உணர்வுகள் ஆன்மாவில் இருக்கின்றது, அந்த உணர்வை நுகர்ந்தால் அந்த தீமையான நிலைகள் உங்களுக்குள் அது நீங்கள் சுவாசிக்கப்படும் உங்கள் தீமையான நிலைகளுக்கு அழைத்து சென்றும் அது என்ன, அது அருளொளி பெற்ற ஒளியின் சுடராக மாற்றிய மகரிஷிகள் ஞானிகள் உணர்வைத்தான் நீங்கள் நுகர்ந்து பழக வேண்டும். ஏனால் இன்று நாம் வளர்ந்து வந்த பக்தி மார்க்கத்தினுடைய நிலை இன்று இருக்கக்கூடிய சில சக்தி பெற்றவர்களும் தொட்டு காண்பிக்கின்றேன், மந்திரத்தை மூல மந்திரத்தை கொடுக்கிறேன் என்று பல வகைகளும் அவர்கள் தங்களுடைய வல்லமைகளை அது வெளிக்காட்டி புகழுக்காகவும் மற்ற நிலைகளுக்காகவும் சொல்லி மற்றவர்களை உணர்த்தப்பட போகும்போது அந்த சரணாகதி தத்துவத்தில் வந்த பின் நாமும் நமக்குள் இருக்கக்கூடிய சக்திகளை உணராது, மற்றவர்கள் தான் செய்து கொடுக்க முடியும் என்ற இந்த உணர்வுகள் இருப்பதால் அதே எண்ணத்தில் தான் என்னையும் எண்ணி வருகின்றீர்கள். அவ்வாறு என்ன வேண்டாம், அது குருநாதர் காட்டிய நிலைகளை அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை உங்களுக்குள் உபதேச வாயிலாக கடையிலே பொருள்கள் எத்தனை வைத்திருக்கின்றார்கள், அரிசி பருப்பு மற்ற காய்கறி எல்லாம் வைத்திருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் வீட்டிலே வாங்கி சென்று அது உங்களுடைய கைவண்ணம் அது சரியான பக்குவமான நிறைகள் கொண்டு அதை சமைத்து அது நீங்கள் தான் அதை சுவையாக்கி அது மகிழ்ச்சியாக உணவாக உட்கொள்ள முடியுமே தவிர கடைக்காரன் அதை செய்து கொடுப்பதில்லை. இதுபோன்றுதான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அண்டத்தினுடைய உணர்வுகளையும் மகரிஷியுடைய உணர்வு அகஸ்தியன் பெற்ற உணர்வுகளையும் பல உணர்வுகளை எமக்குள் காண்பித்தார். அந்த சக்திகளை பெறக்கூடிய வழிமுறைகள் ஏற்படுத்தினர், அந்த சக்திகளை பெற்றேன் வளர்த்தேன், அந்த வித்துகளை தான் இங்கே உபதேச வாயிலாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஆக இந்த வித்துகளை நீங்கள் எப்படியும் நுகர வேண்டும், அதை வளர்க்க வேண்டும் என்ற ஆசையில் தான் இதை வெளிப்படுத்தினாக இந்த உணர்வுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஈஸ்வர என்று எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகளை வளர்த்துக் கொண்டால் அந்த சிவமிக்க நிலைகளை நீங்கள் தான் அதை உருவாக்கி வளர்த்துக் கொள்ள முடியுமே தவிர நான் செய்து கொடுப்பேன் என்றால் எனக்கு நீங்கள் அடிமையாகத்தான் ஆக வேண்டும். அந்த அடிமைப்படும் நிலைகளுக்காக குரு இதை வழிகாட்டவில்லை, ஒவ்வொருவரும் அந்த நிலைகள் பெற வேண்டும். அந்த உயிர் கடவுள் அந்த உடல் ஆலயம் அங்கே அரும்பெரும் சக்தியில் விளைய வேண்டும் என்ற இந்த உயர்ந்த நோக்கத்தில் குரு காட்டிய வழிபடிதான் இதை செய்கிறேன் என்று நமது குரு இதில் உணர்த்துகின்றார்கள். கடையில் எப்படி பல பொருள்களை வைத்திருக்கின்றார்கள் அதுபோன்று நமக்குள் அந்த மெய் உணர்வுகளை குருநார் பதிவு செய்த நிலையில் கொண்டு அதை எண்ணி ஏங்கி நமக்குள் எடுத்தால் நமது உயிரான ஈசன் இதை உருவாக்குவான், அதன் வழிதான் இந்த ஆற்றல்களை பெற முடியும் பெற வேண்டும் என்று இதை தெளிவாக்குகின்றார். இன்று ஒரு வர்ண வளர்ச்சியில் எடுத்துக்கொண்டால் ஒரு மாடோ ஆடோ அதனுடைய சந்தர்ப்பம் புளியவோ மற்ற கொடுமையான மிருகங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அந்த கொடூரமான உணர்வு அது சுவாசித்து அது தனக்குள் கவர்ந்து கொண்ட பின் அல்லது அந்த புலி அடித்து விட்டாலோ அந்த மாட்டினுடைய உயிரோ அல்லது அந்த ஆட்டினுடைய உயிரோ புலியினுடைய உணர்வுகளை நுகர்ந்து அதனுடைய வீரியமான நிலையில் கொண்டு வளர்ச்சி அடைந்த பின்புதான் அது புலியாக மாறுகின்றது. ஆக அந்த ஆடோ மாடோ புலியாக வேண்டும் என்று தவம் இருக்கவில்லை, தியானம் செய்யவில்லை. ஆக சந்தர்ப்பம் அதனுடைய உணர்வு வலு அந்த வீரியமான நிலையில் எது அதை கவர்ந்ததோ அந்த உயிரால் அது உருவாக்கப்பட்டு அந்த புலியினுடைய உணர்வுகள் அதிகமாக கவர்ந்த பின் அந்த புலியின் உடலுக்கு அது அழைத்து சென்றிருந்து நாமே நம்முடைய சந்தர்ப்ப வசத்தில் ஒரு மாடோ ஆடோ இருந்தால் அருகிலே செல்வோம், ஆனால் ஒரு புலி வந்தால் நாம் அருகிலே செல்வோமா? ஏனால் புலி கடூரமானது, அது நம்மை தாக்கிவிடும் என்றால் அந்த உணர்வின் இயக்கமாக நாம் விலகி சென்றுதான் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம். ஆக இந்த உணர்வு அதிகமாக பதிவாகிவிட்டால் புலி இங்கே வந்து விடுமோ அங்கே வந்து விடுமோ என்ற இந்த சிந்தனை தான் வரும். உதாரணமாக இந்த பாம்பை கண்டு நம்ம ஒரு சந்தர்ப்பம் பதிவாகி அது பயந்திருந்தால் அந்த உணர்வு நம்ம உயிரால் இயக்கப்பட்டு அது நமக்குள் விளைந்திருந்தால் இங்கே ஒரு லேசாக மங்களாக இருள் சூழ்ந்த நிலைகளாக இருந்து அங்கே ஒரு கயிறே கடந்தாலும் அது பார்த்தால் நம்முடைய பார்வைக்கு அது பாம்பாகத்தான் தெரியும். ஏனால் இந்த உணர்வு பதிவான பின் இன்று நாம் மற்ற ஜவுளி கடையில் எப்படி துணியை எடுக்கப்பட போகும்போது இந்த துணிக்கு ஏற்றதற்கு போன்று இன்னொரு துணியை அது வாங்க வேண்டும் என்றால் எப்படி அதை அருகிலே வைத்து அதை ஒத்து பார்த்து இது ரெண்டும் ஒரே நிறமாக இருக்கிறது என்று அது தெரிந்து கொண்ட பின் அந்த துணியை எப்படி எடுக்கின்றமோ இதுபோன்று நமக்குள் பதிவான உணர்வுகள் புறநிலைகளோடு இருக்கக்கூடிய நிலைகளை அது ஒத்து பார்த்து உயிர் இவ்வாறுதான் இயக்கி அதை கவர்ந்து அதை உருவாக்கி நமக்குள் விளைய செய்யும். ஆக பயந்த உணர்வு நமக்குள் பதிவாகியிருந்தால் எதை எடுத்தாலும் அந்த பயப்படும் உணர்வோடு அதை ஒத்து பார்த்து அந்த பய உணர்ச்சிகளை தோண்டி பய உணர்வுகளை நமக்குள் வளர்க்கும் சந்தர்ப்பமாக இதே உடனே நிதர்சனமாக காட்டுவதற்காக ஒரு வேலை செய் என்று சொன்னார். பழனியிலே அங்கே ஒரு அந்தி நேரத்தில் ஒரு வாழை மட்டை கிடந்தது. அது மினுமினுப்பும் சில மடிப்புகள் இருந்ததால் இனி சும்மா இதை ஒரு பாம்பு என்று சொல்லு என்று அந்த உணர்வின் ஒளிகளை எழுப்பும்படி சொன்னார். ஐயோ பாம்பு என்று நான் அந்த இடத்தில் இந்த உணர்வின் ஒளியை எழுப்பியவன் எங்கே என்று ஓடி வேகமாக வந்தார்கள். ஆக அவருடைய கண்களுக்கு அதை பார்க்கப்படும் அந்த வாழை மட்டையில் இருக்கக்கூடிய மினுமினுப்பும் அங்கே மடங்களாக தெரிவதும் நல்ல பாம்பு போன்றே அவர்கள் உருவமாக தெரிகின்றது. ஆக இதை உருவமாக பார்த்தபின் அதை தடி எடுத்து அடிக்க வேண்டும், கம்பை எடுத்து அடிக்க வேண்டும் என்று ஓடுகின்றார்கள். அதை ஒருவன் அடிக்கின்றான், அடித்தது எங்கேயோ சுத்திவிட்டது, அங்கே போய்விட்டது, இங்கே போய்விட்டது என்று அலறி ஓடுகின்றார்கள். ஆக மனித உணர்வு பாம்பு என்று சொன்னவுடன் அந்த உணர்வு ஈர்க்கப்பட்டதும் அது உயிரால் கவரப்பட்டு அந்த உணர்வின் இயக்கங்கள் எப்படி இயங்குகிறது பார் என்று நேரடியாக இதெல்லாம் குரு அனுபவபூர்வமாக தெளிவாக காட்டிய நிலையில் கொண்டுதான் உங்களுக்குள் சொல்லுகின்றேன் என்று. ஆக அங்கு பாம்பே இல்லை, ஆனால் பாம்பு இருப்பதாக எப்படி இந்த உணர்வின் இயக்கங்கள் அந்த உயிரால் கவரப்பட்டு இந்த உணர்ச்சிகள் நமக்குள் வருகின்றது. இது போன்ற ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய கோபமோ ஆத்திரமோ பயமோ சலிப்போ சங்கடமோ துன்பமோ துயரமோ எதுவாக இருந்தாலும் எந்த உணர்வு பதிவாகினதோ அந்த உணர்வு நமக்குள் விளைந்த பின் அதே இயல்பாக அதே உணர்வையாக நம்மை தொடர்ந்து இயக்குகின்றது. நாம் அதுவாக ஆகிவிடுகின்றோம். ஆக இது போன்ற நிலைகளை மாற்றுவதற்குத்தான் உணர்வு கொடுத்த அந்த உயர்ந்த உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி அந்த சக்திகளை நீங்கள் பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப இதை உணர்த்துகிறேன் என்று குரு சொல்லுகின்றார். அங்கே விஸ்வாமித்திரரை ராமாயணத்தில் காட்டப்பட போகும்போதும் அவர் தசரத சக்கரவர்த்தியிடம் வந்து நான் காட்டிற்குள் செல்லுகின்றேன், அங்கே தவம் இருக்கப்பட போகும்போது என்னுடைய தவத்திற்கு இடையூறாக வரக்கூடிய அரக்கர்களிருந்து காப்பாற்ற ராமனுடைய துணை வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தியிடம் கேட்பதாக அங்கே காவியங்கள் உணர்த்திருப்பார்கள். ஆனால் தசரதனோ விஸ்வாமித்திரர் அவர் கடும் சாபமிடக்கூடியவர், இந்த குழந்தை அனுப்பினால் அவர் என்ன செய்வார் என்று அந்த எண்ணங்கள் வருகின்றது. அப்போது வசிஷ்ட பிரம்மகுரு அவருடைய நிலையை உணர்த்தி அந்த உயர்ந்த உணர்வுகளை அவர் அந்த அனுபவம் பெறுவதற்காக விளக்கி கூறுவதற்காகத்தான் உன் பையனை அழைக்கின்றார் என்று சொல்லி அது அனுப்புவதாக காவியங்கள் உண்டு. ஆக ஏனென்றால் இந்த உடலுக்குள் இயங்கக்கூடிய நிலைகளை குகை, இந்த உடல் என்பது ஒரு குகை போன்று இருக்கின்றது. இதற்குள் தான் நம்ம எடுத்துக்கொண்ட உணவு ரத்தமாக அமிலமாக மாறி இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் இது உணவு சென்று ஒவ்வொரு நொடி பொழுதும் சுவாசித்தது நுகர்ந்தது அனைத்துமே நம் உடலுக்குள் அது இணைந்து கொண்டே இருக்கின்றது. அது நல்லதோ கெட்டதோ எதிர்மறையான இயக்கங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ரத்தத்தின் வழிதான் எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த உணர்வின் இயக்கங்கள் நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றதாக இந்த ரத்தங்களில் இந்த உடலுக்குள் இருக்கும் இந்த குகையான நிலைகளுக்குள் நட்பு கொண்ட நிலைகளை இணைந்து வாழ செய்யக்கூடிய நிலைகளை பண்பு கொண்ட நிலைகளை நாம் வளர்க்க தவறினால் இந்த வாழ்க்கையில் நாம் என்றுமே இருள் சூழ்ந்த நிலைகளாக எதிர்மறையான நிலைகளாக விஷத்தின் இயக்கமாக அது மாறிவிடும் என்பதற்குத்தான் அங்கு விஸ்வாமித்திரர் அது சர்வ வல்லமை பெற்ற நிலைகளாக இருந்தாலும் தீமையான உணர்வு வரப்பட போகும்போது அந்த சாந்தமான உணர்வு கொண்டு இணைந்து வாழ செய்யும் அந்த ராமனுடைய துணை வேண்டும் என்று அங்கே காட்டப்படுகின்றது. அது காடுகளுக்கு ராமன் செல்லப்பட போகும்போது இதையேதான் அங்கே குகனை ராமன் நண்பனாக்கி கொண்டான் என்று இப்படி பல நிலைகள் அங்கே தொடர்ந்து இதை இதே சமயத்தில் கந்த புராணத்திலும் குகா என்ற நிலையில் அங்கேயும் இதை காண்பிப்பார். ஆக நாம் சுவாசித்த நாம் நுகர்ந்த உணர்வுகள் புறநிலைகள் கொண்டு எத்தனை நிலைகள் நாம் அறிந்தாலும் தெரிந்தாலும் அது அனைத்துமே உயிரால் இயக்கப்பட்டு இந்த உடலான குகைக்குள் தான் அத்தனையும் சேர்கின்றது. ஆக இதற்குள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையான உணர்வுகள் பதிவாகி அதனுடைய அடுக்குகள் அந்த வரிசை இயக்கங்கள் மாறப்பட போகும்போது நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் பல நிலைகளுக்கு ஆகின்றது. மனநோயாகின்றது, பின் உடல் நோயாக மாறுகின்றது. இது போன்ற நிலைகளை எல்லாம் நமக்குள் வராதபடி தடுப்பதற்குத்தான் பல கோணங்கள் ஞானிகள் உணர்வை நமக்குள் செருகேற்றுவதற்கு நம் ரத்தங்களிலும் அந்த ரத்தங்களில் இருக்கக்கூடிய ஜீவ அணுக்களிலும் ஜீவ ஆன்மாக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகளை மீண்டும் மீண்டும் அது இணைத்து அந்த பொறுமையும் சாந்தமும் அன்பும் ஞானமும் கொண்டு நாம் இதை விளைய வைக்கப்பட போகும்போது பகமேற்ற நிலையாக எதிர்மறையான நிலைகள் நமக்குள் உருவாகாதபடி என்றுமே அந்த அழியாத நிலையில் கொண்டு ஒளியின் சுடராக மாற்றியமைக்கும் கல்யாண ராமா என்று அந்த மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய உணர்வாக நாம் வளர்க்க வேண்டும். அது வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் குருநாதர் நமக்கு தெளிவாக சொல்லி ஞானிகள் உணர்வை நமக்குள் வளர்க்க வேண்டிய அந்த முறைகளையும் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இதை சிறுக சிறுக அதை ஊட்டமாக உரமாக கொடுத்து அருள்வழி வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை இதில் தெளிவாக்குகின்றார்கள்.
மாடு வதந்து பசு அல்லது பசு புலி அடிச்சுன்னு தவமா இருந்து புலியின் உணர்வை எடுத்தது, இது நுகர்ந்தது, செத்த ஒருபாடு அது உடலுக்குள்ள போகுது. அதாவது வாலி என்ற உலகில் இங்கே தாக்கப்படும் அதற்கில் அடிமையானத்தில் இந்த உடலை விட்டு சென்ற பசு எந்த புலியின் தன்மை எடுத்தது அங்கே போகுதுங்கிற நிலையில தெளிவாக ரிக் பசுமாடு ரிக் இந்த புலியும் ரிக் பசுமாடு உடலிருந்து வரக்கூடிய சாம இசை புலியின் உடலில் வரக்கூடிய சாம இசை ஆக நாம் பசுமாட்டை கண்டவுடனே அணுகிலே போறோம். ஆனால் அதே சமயத்தில் புலியை கண்டால் என்ன செய்யறோம் அஞ்சு ஓடுறோம். அதிலிருந்து வரக்கூடிய சாம அந்த வாசனை நுகர்ந்தவுடனே நம்மளுக்கு பயம் கொடுக்குது. அப்ப நம்ம சாந்தமான குணத்தை அது அடக்குது அதர்வனை. ஆக அப்போ அந்த புலியின் உணர்வே நமக்குள் வருது. புலி அடிக்க வேண்டாம், நாலு தரம் புலியை பார்த்தாக்கன்னா அதே உணர்வு தோன்றும். இன்னைக்கு காட்டுக்குள்ள போன புலி வந்துருமான்னு நினைவுதான் வரும். இப்போ ஒரு வேண்டுமென்ன ஒரு வீட்டில் பாம்பு வந்துச்சுன்னா போற ஐயோ பாம்பு வச்சு பாம்பு வச்சு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த உணர்வின் தன்மை வரும்போது கயிறு கரெக்டா ஐயோ பாம்பு கிடையாது சத்தம் போட ஆரம்பிச்சிடும். பார்க்கலாங்க அந்த கயிறு மாதிரி தெரியும். ஒரு சமயம் இப்படித்தான் குருநாதர் ஒரு வேடிக்கை பாட்டுறா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி போட்டு ஒரு வாழை மட்டும் இப்படி சா பாம்பு நல்ல பாம்பு மாதிரி அந்த குப்பை தட்டி பக்கத்தில் போயிருந்தது நீ சொல்ற அப்படின்னாரு. ஐயோ நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நின்று எல்லாரும் பார்த்து ஆமாங்கிறாங்க. நடந்த நிகழ்ச்சி குருநாதர் ஒரு மனிதன் உணர்வுகளை எதை ஏற்றணுமோ அந்த உணர்ச்சியின் இயக்கங்கள் எப்படி அது ரூபமாக வாழ மாட்டேங்குது நாப்பாம்பு மாதிரி இருக்குது. ஒரு மனிதன் உணர்வு ஏற்றுக்கொண்ட பின் இந்த உணர்வு அவனை எப்படி இயக்குகின்றது அதே ரூபமாக எப்படி காட்டுங்கிறது அது யோ பாம்பு அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனே என்ன ஆமா அவன் ஒரு லைட்டா அது வந்து லைட் ஒரு இருளும் இதெல்லாம் அப்படி மாறி அந்த வான மட்டத்தில் கொஞ்சம் மின்னு மின்னு மின்ன ஒண்ணு அதே மாதிரி தெரியுது. அந்த ஒரு சுருக்கு சுருக்கமா இருக்கல நிஜமா நரப்பா மாதிரி தெரியும். அவன் கண்ணம்னு எல்லாம் ஓடுறான் கட்டடி அது ஒருத்தன் எந்த நிமிஷம் வெளிய கம்பு எடுத்து உங்க அடிச்சு அந்த மட்டை மேல போயிடுச்சு எங்க போச்சுன்னு தெரியல. இவன் போட்டு காலுக்குள்ள போயிடுச்சு எங்க போச்சுன்னு அலறிட்டு இருக்கிறான். இந்த அடிச்சதும் குச்சியில மேல போயிடுச்சு ஆனா அந்த பக்கம் ஆனா வாழ மட்டேன் அதை அவன் அறியல இது எங்க போச்சு இங்க போயிருங்க அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறான். அந்த உணர்வுகள் நாம் சமைத்த உணர்வுகள் நம் கண்ணுமே இறை காட்டுகிறது. வேற ஒண்ணு வேண்டியல ஒரு பொருளை முன்னாடி வச்சிருவோம் அது பார்த்தப்பும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திருப்பி அந்த பக்கம் பாருங்க இந்த பொருள் அந்த சவரில் தெரியும். ஒரு புள்ளி புள்ளியா ஓட்டையை வச்சிருங்க கொஞ்ச நேரம் பாருங்க ஏன்னா அது அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு திருப்பி அந்த பக்கம் பாருங்க அதே நிலை தெரியும். இதே போல இப்ப அதே பொருளை பார்த்து வந்தாங்க அதை பார்த்த நினைவு கொண்டாங்க செவத்தில் பாருங்க அது இருக்கும். இந்த உணர்வு நம் கண்ணில் எதன் கீதையில நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்ற அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது குவித்து அது உணர்வின் இயக்கமாக நம்ம இயக்குகின்றது. ஏனென்றால் குருநாதர் ஒரு மனிதனுக்குள் பல கோடி சரீரங்களை கடந்து இன்று மனிதனான பின் அந்த உணர்வின் நோக்கங்கள் கவர்ந்து கொண்ட எதுவோ அந்த உணர்ச்சிகளை தனக்குள் அது நுகர செய்து அந்த உணர்வுக்கொப்பவே ரூபத்தை காட்டுகின்றது என்று அனுபவித்து சொல்றோம். குருநாதர் நம்மளுக்கு கொடுத்த இந்த சக்தியை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்கு தெளிவாக்கு. ஆகினாலே நமது வாழ்க்கையில் இதே மாதிரினா அங்கே யாகத்தீங்களை போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு ரிக்யர்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க சோமனை கொடுப்பாங்க நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி யோகத்துக்கு அதவன் போயிடுவேன் அவன் சொல்ற மந்திரத்தை சொன்னா அவங்கிட்ட நரகுலோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்ல இதுல நீ ராமாயணத்தை படிங்க புரிஞ்சுக்கிறேன் நான் சொல்றேன் அப்போ உங்களுக்கு இந்த அர்த்தமாகும். அப்போ இந்த மாதிரி அதை செயல்படுத்த போகும்போது தசரத சக்கரவர்த்தி தன்னிச்சான் பல அசுரர்கள் வந்து தாக்குறாங்க அதுக்காக வேண்டி உன் பகனை என் கூட எனக்கு அந்த யாகத்தை வளர்க்க போகும்போது என்னை பாதுகாலுங்க உன் பையனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போகும்போது இந்த கதையெல்லாம் சொல்லிட்டே போறான். ஏன்னா ஒரு வகையில கதையை காட்டுவதற்கும் காரண நிலைகள் பெறுவதற்கும் காட்டுக்குள்ள போவதற்கும் குகன் என்ற நிலைகள் உதவி செய்வதற்கும் இதுகளெல்லாம் குகன் யாரு நம்ம ரத்தங்கள் நாதங்கள் தான் இதுல இருக்கு படகு ஓட்டு நம்ம உணரின் தன்மையை உடலை எப்படி சுற்றி வருதுங்கிறது குகன் என்று உடலுக்குள் வரும். எதை எடுத்தாலும் அந்த உணரு பகமைகள் இருந்தால் அதை மாற்றி எப்படி கொண்டு போயிடறானுங்கிறது கண்டு குகன் என்று காட்டுகின்றன. காட்டுக்குள் பல நிலைகள் இருக்குது அசுர குணங்கள் இருக்கு நம்ம உடலுக்குள் எண்ணிய உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்ற காட்டு இருக்கிறான் காட்டுக்குள் ராமன். அதனால இங்கே என்ன செய்திருந்தான், இப்ப இவனுடைய நிலைகள் யாகத்தீக்கு இப்படி அழைத்து செல்லியிருந்தான். அப்ப இங்க என்ன செய்தாங்க, இங்க வந்து ராமன் எனக்கோ எனக்கோ அந்த யாகத்தை வளர்க்க போறேன்னு அதுக்கு நீங்க வேணும் நினைச்சா அவன் நினைச்சான் இந்த மாதிரி என் பிள்ளைய கேட்கிறாங்களே எதை கொண்டு போய் யாகத்தீக்கல்ல கேட்கிறாங்க, எத்தனை ஆயிரம் வருஷம் தவம் இருந்து பெற்றேன், ஆனா இப்படி வந்து கேட்கிறாரு விஸ்வாமித்திர சாபம் விட்டா நான் என்ன ஆயிடணும் அவன் பயந்துகிட்டு இருக்கிறார். அப்பதான் வசிஷ்டர் அவருடைய பிரம்மகுரு அல்லவன், அப்போ அந்த பிரம்மகுரு அப்படிங்கிற போது வசிஷ்டர் அப்போ சிந்தனை செய்யறான், அவன் தத்துவத்தை அனுபவத்தை சொல்றதுக்குத்தான் அந்த உணர்ச்சியும் உணர்வுகள் எப்படி இயக்குறன்னு சொல்வதற்குத்தான் அவன் கூப்பிடான்னு வசிஷ்டர் என்றால் நான் இப்ப சொல்றதை நீங்க கவர்ந்து கொள்றீங்க, அப்பா அந்த உணர்வு உங்களுக்குள் உருவாதுதான் பிரம்ம குரு, நான் சொல்லக்கூடிய உணர்வுகள் அது குருவாக்கிடுச்சுன்னா அது பிரம்ம குருவா மாறும். ஆக இதுல நான் என்ன குணத்தின் சக்தியை சொன்னனோ அது அருந்ததி, அந்த குணத்துடன் இணைந்து வாழும் சக்தி பெற்றது என்று நீங்கள் நகர்ந்து நுகர்வது எதுவோ அதையெல்லாம் பிரம்மமாகின்றது, அந்த குணமே உங்களுக்கு குருவாக இயக்கின்றது என்று இந்த மனித உடலுக்குள் எண்ணங்கள் எப்படி இயக்கிறது என்று ராமாயணத்துக்கு தெளிவாகும். நீங்க படிச்சு பாருங்கண்ணே, முந்தி ராமாயணத்தை படிச்சீங்க, இப்ப ராமாயணத்தை இது மாதிரி படிச்சு பாருங்க, ராமாயணத்துல எவ்வளவு மூலம் இருக்கின்றது, நம்ம திசை திருப்ப எவ்வளவு தவறுகளை செய்திருக்கணும் உண்மை அறிய முடியாது தடைப்பட்டது என்ற உண்மையை நீங்கள் அறியலாம். ஏனென்றால் நம்ம தியான வழி என்பர்கள் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், அறியாமலிருந்து விடுபட வேண்டும், அருஞானத்தை பெருகை செய்ய வேண்டும். புதுதா வந்தவர்களுக்கு இன்னமும் கதை சொல்ற மாதிரி தெரியும், நானும் ஒரு கதை சொல்றேன். இயக்கம் உண்மை நிலையை குரு காட்டினார், பட்னி இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், கஷ்டப்பட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் உடலை அனுபவித்து காட்டினார், நீங்க நீங்க உணர்ந்து உங்க அனுபவம் தெரிந்து கொள்ளும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்க வாழ்க்கையில் தீமையுடைய உணர்வு இதை நாம் போதித்து விட்டால் உங்க அனுபவம் பேசும், இப்படி பேசுகிறான் என்ற உணர்வை திருத்த வேண்டும் என்ற அனுபவம் உங்களுக்கு வரும், தீமையை புகாத அனுபவம் உங்களுக்கு பெற வேண்டும். கஷ்டப்பட்டு தெரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்ட சக்தி உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இதை வச்சு உங்களை மீட்டுக்கொள்ள அரும்பெரும் சக்தியை கொடுக்குறேன், இதை நீங்க தியானத்தால் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு நீங்க தான் காக்கணுமே தானே, நான் வந்து காப்பேன்னு சொன்னா காப்பேன்னு சொன்னா எனக்கு நீங்க அடிமையா இருக்கிறதுதான் அர்த்தம். ஆகவே நீங்கள் எண்ணீரும் உங்க உயிர் தான் இயக்குகின்றது, அந்த உணர்வுபடி உங்கள் உயிர் தான் உங்களை காக்கின்றது வளர்க்கின்றது இயக்குகின்றது, அதை நீ அதை மறந்துடாம செயல்படுத்தணும். அதனாலதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம், சாமி சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட எத்தனை ஆசைகள் இருக்கு, அப்ப சாமியோட ஆசை உங்களுக்கு வரணுமா, இதெல்லாம் வெந்தவன் அந்த அருள் ஆசை வேணுமா, நான் சொன்னேன் நான் பெறேன் எனக்குள்ள இருக்கிற எல்லி நீட்டம் அந்த ஒளி பெறணும்னு நினைக்கிறேன், நான் அதே மாதிரி குருநாதர் எனக்கு கொடுத்தாலும் இதே மாதிரி நீங்க அதை பெறுங்க, இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க அதை பற்றுங்க, என்னை சாமி எப்படி காப்பாத்தினார் இப்படி காப்பாத்தினாரு வேண்டாம், நீங்க என்னத்தால் உங்களை காப்பாற்றி கொண்டீர்க, கடை சரக்கு இருக்குன்னு நல்ல சரக்குன்னு பாக்குறீங்க, அதுல சரக்கு தேர்ந்தெடுத்து சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ருசி வருது என்னங்களா, இப்ப அந்த கடைக்காரர் உங்களை காப்பாத்தினாரா, இந்த ருசி கொடுத்தாரு, கடையில பல சரக்கும் வச்சிருக்கிறாங்க, அதை வாங்கி ருசியா சமைக்கிறதுல உங்ககிட்ட தான் இருக்கு. அதனாலதான் இந்த உண்மை இயக்கங்களை உணர்ந்து நீங்க நான் உயர்ந்த சொல்லுகளை சொல்லி நீங்க கவர்ந்து கொண்டால் வசிஷ்டர், அந்த உணர்ந்தால் பிரம்ம குரு, அது அருந்ததி அருந்தைய நிலைகள் அந்த சக்தி அவங்களை இயக்கும் என்பதை இந்த உணர்வின் இயக்கங்களை பற்றி ராமாயணத்தில் எவ்வளவு தெளிவாக கொடுத்துருங்க. பிற பேர் என்ன செய்வாங்க, உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தொட்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றாங்க, அவங்க என்னத்தை தான் இங்க பதிவாங்க. இப்ப நாம் என்ன சொல்ற, சாமி இதை சொன்னார் அதன்படி அதை பெற வேண்டும் என்ற இதை எடுத்து இந்த உணர்வை உங்களுக்குள் பதிவானுங்க, அதை நுகரப்படும் அந்த நிலைய வரும். சாமி சொன்னார் இங்க சாமி கிட்ட சக்தி பெறணும் சொல்லிட்டு என்ன தியானம் பண்ண நிச்சயம், என்னென்ன என் சின்ன பிள்ளையில எத்தனையோ குடும்பத்தனம் பண்ணியிருப்பேன், எத்தனையோ செய்திருப்பேன், அந்த இதுக்கு வர்றதுங்க, அதெல்லாம் என்கிட்ட இருக்கும். இந்த உணர்வு கலந்து வந்தவங்ககிட்ட என்ன இருக்கும், இந்த மனிதன் உணர்வு தான் அங்க இருக்கும். இதெல்லாம் முதல்ல மாற்றி அமைத்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு யாரோ செய்வார் எவரோ செய்வார் என்ற நிலையில் தான் நாம் இருக்கின்றோமே தவிர உங்களை நீங்கள் நம்ப மறுக்கின்றீர்கள், எண்ணீரை உருவாக்குகின்றது. ஆக எதனையும் வல்லக்கூடிய வெல்லக்கூடிய வல்லமை இங்க உடல்ல மனித உடல்ல உண்டு, அதே சமயத்தில் பதிவாக்கும் சக்தி உண்டு. ஆகவேதான் அருளி உங்களுக்குள் பதிவாக்கும் ஞானவித்தார், இதை கவர்ந்து கொள்ளுங்க. அந்த அருளை மீண்டும் மீண்டும் அதை நினைங்க. அது உங்களுக்குள் அருள் சக்தியை உங்களுக்குள் உருவாக்கும். ஒருத்தன் திட்டிவிட்டால் அதை திரும்ப திரும்ப எண்ணும் போது அதே உணர்வு நமக்குள் பகமை உணர்வு வளர்கின்றது. இதே போல நான் பல நிலைகள் வருகிறேன். இப்ப அருண் ஞானத்தை உங்களுக்குள் ஞான வித்தாக வளர்க்கப்படும் போது அந்த பேரின்ப பெருவாள் என்று அடைந்த அந்த உணர்வு உங்களுக்குள் இந்த பேரின்பம் பெறக்கூடிய வாழ்க்கை அமைக்கும். இப்ப இந்த உடலை விட்டு நாம் வெளியில வந்தால் அதை பெறலாம். ஆகதான் இன்று துருவ தியானத்தில் நாம் தியானத்தின் நிலைகள் கொண்டும் இந்நேரம் உபதேசித்தோம். இன்று இரவு மீண்டும் தொடர்வோம். இப்ப நாம் தியானத்தின் உணர்வுகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறுவதற்குத்தான். அந்த துருவ நட்சத்திரமான அந்த துருவ மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவன் அகசியனாக இருந்தான், அரும்பெரும் சக்திகளை உணர்ந்தான், துருவத்தின் ஆற்றலை பருகினான், துருவ நட்சத்திரமானான். அவன் வழி கண்டதை என்னோ எனக்கு இதை இணைத்து காட்டினார் நுகர்ந்தேன். இதன் வழி நீங்களும் அறிய முடியும். ஆகவே இந்த அரும்பெரும் சக்தியை நீங்கள் இது ஒரு தடவை ஞான வித்த ஒரு புத்த போட்டாச்சுன்னா அதில் எத்தனை ருசிகள் இருக்குதோ ஒவ்வொரு வித்துக்கும் ஒரு ருசி இருக்கும். இதே போல் அருண் ஞானத்தை இதுக்குண்டான சுவையும் உங்களுக்குள் இருளை அகற்றும் அருண் ஞானத்தை நீங்கள் பெற முடியும்.